அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 31 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை மனித உரிமை மீறல்கள் குறித்த சர்வதேச விசாரணை தேவை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தமிழரசு கட்சி தவிர்த்த மற்ற கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் தமிழரசு கட்சியின் நிலை என்ன என்பது குறித்து சம்பந்தரின் செவ்வி.
அந்த சர்வதேச விசாரணை நடைபெற்றிருக்கின்றது. அந்த அறிக்கை சில நாட்களில் வெளிவரும். இந்த சர்வதேச விசாரணையுடைய அறிக்கை வெளிவரப்போகின்றது. அதற்கு பிறகு அமெரிக்கா ஒரு புதிய தீர்மானத்தை மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கலாம்.
வடகிழக்கு பிரதேசத்திலிருந்து செல்லும் இரண்டு பெண் உறுப்பினர்களில் ஒருவரான சாந்தி ஸ்ரீஸ்கந்த ராஜாவின் செவ்வி.
நானும் இந்த யுத்தத்தின் போது இறுதி யுத்த இடம்பெயர்வின் பொழுது செல் வீசினால் எனது இடது காலை இழந்திருக்கின்றேன். அந்த வகையில யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட மாற்று வலு உள்ளோர்களை விசேடமாக கவனிப்பது என்னுடைய ஒரு முக்கிய இலக்காக இருக்கிறது.
இந்தியாவில் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்று தேசிய சட்ட ஆணையம் தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
ஆஸ்திரியா, வேன்களிலும் லொரிகளிலும் குடியேறிகள் யாராவது மறைந்து பயணிக்கிறார்களா என்பதை கண்டுபிடிப்பதற்காக அதன் கிழக்கு எல்லைக் கடவைகளில் சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. எல்லையில் காவல்துறையினர் ஆண்கள் மூவரையும் முக்காடு அணிந்திருந்த பெண்ணொருவரையும் பிடித்துச் செல்வதை அங்கு நின்ற பிபிசி செய்தியாளர் ஒருவர் கண்டுள்ளார். இந்த சோதனை நடவடிக்கை காரணமாக ஹங்கேரியினுள்ளே 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன நெரிசல் காணப்பட்டது. ஆஸ்திரியாவில் கடந்த வாரம் ட்ரக் ஒன்றிலிருந்து 70 அதிகமான சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இதனை ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையே என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் 200 அதிகமான குடியேறிகள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக ஆஸ்திரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
யுக்ரைன் தலைநகர் கீவில் அமைந்துள்ள நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு வெளியே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் ஏற்பட்ட மோதலில் காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்ததோடு 100 காயமடைந்தனர். சர்ச்சைக்குரிய கிழக்கு பிராந்தியத்திற்கு தன்னாட்சி அதிகாரம் கொடுப்பதற்கான அரசியலமைப்பு சீர்திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு கூடியிருந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சீர்திருத்தத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆரம்ப ஆதரவினை தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து இந்த சட்டமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்திற்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருந்த காவல்துறையினர் மீது பட்டாசுகளையும் பெட்ரோல் குண்டுகளையும் வீசினர். காவல்துறையினர் கண்ணீர் பிரயோகம் மேற்கொண்டு பதில் தாக்குதல் நடத்தினர். சம்பவ இடத்தில் இருந்த செய்தியாளர் ஒருவர் அங்கு பலர் இரத்தக்கரைகளுடன் காணப்படுவதாக தெரிவித்தார்.
ஆஸ்திரேலியாவிற்கு வெளியே பசிபிக் தீவான நவ்ருவில் உள்ள ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அகதி கோரிக்கை பரிசீலனை நிலையத்தில் உள்ள சிறுவர்கள் அனைவரும் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டுமென ஆஸ்திரேலிய செனட் விசாரணை ஆணையம் ஒன்று கோரியுள்ளது. அந்த நிலையம் பாதுகாப்பானதாக இல்லை என குறிப்பிட்டுள்ள அந்த ஆணையம் பாலியல் துஷ்பிரயோகம் உட்பட அங்கு பல குற்றங்கள் இடம்பெற்றுள்ளன எனும் குற்றச்சாட்டுகள் குறித்து முழுமையான விசாரணையொன்று நடைபெற வேண்டுமென கேட்டுள்ளது. அதுமட்டுமன்றி தஞ்ச கோரிக்கையாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு மனித உரிமை பணியாளர்கள் மற்றும் ஊடகங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டுமெனவும் அந்த அறிக்கை கேட்டுக்கொண்டுள்ளது. ஆனால் செனட் ஆணைக்குழுவின் அந்த அறிக்கையை நாட்டின் குடிவரவு அமைச்சர் நிராகரித்துள்ளார்.
ஐரோப்பா எதிர்கொண்டு வரும் குடியேறிகள் பிரச்சினையானது நீண்ட பிரச்சினையாக இருக்கப்போவதோடு அதற்கு தீர்வு காண்பது கடினமானதாகவும் இருக்கும் என்று பிரான்ஸ் பிரதமர் மேனுவல் வால்ஸ் எச்சரித்துள்ளார். அகதிகளை ஏற்பதற்கும் மனித கடத்தற்காரர்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் இடையில் ஒருவித சமநிலை கடைபிடிக்க வேண்டும் அவசியம் இருப்பதாகவும் கலை துறைமுக பகுதியில் அமைந்துள்ள அகதிகள் முகாமுக்கான விஜயத்தின் போது அவர் தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடியை கையாள்வதில் அதிகாரிகள் மந்தமாக செயற்பட்டு வருவதாக எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் குடியேறிகளின் அதிகரிப்பால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் புத்திசாதுரியமான தீர்வு கண்டு வருவதாகவும் பிரான்ஸ் பிரதமர் மேனுவல் வால்ஸ் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவில் சமண மதத்தினரின் வடக்கிருந்து உயர்த்திறக்கும் நடைமுறைக்கு எதிராக ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்த உத்தரவுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ராஜஸ்தான் நீதிமன்றம் அளித்திருந்த தீர்ப்பு இந்திய அரசியலமைப்பு உத்தரவாதம் அளித்துள்ள மத சுதந்திரத்திற்கு எதிராக உள்ளதாக சுட்டிக்காட்டி சில குழுக்கள் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டை விசாரித்தபோதே உச்சநீதிமன்றம் இந்த இடைக்கால தடையை விதித்துள்ளது.
தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் வழிபாட்டிடம் ஒன்றில் 2 வாரங்களுக்கு முன்னர் நடந்த குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் மேலும் 2 சந்தேகநபர்களை கைது செய்வதற்கான பிடியாணையை அதிகாரிகள் பிறப்பித்துள்ளனர். முஸ்லிம் பெண்கள் அணியும் ஃபர்தாவுடன் காணப்படும் தாய்லாந்து பெண் ஒருவரினதும் வெளிநாட்டவர் என்று நம்பப்படும் ஆண் ஒருவரின் பணத்தை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழுவான இணைப்பு குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று கொழும்பில் நேற்று கூடிய அந்த அமைப்பைச் சேர்ந்த தமிழரசு கட்சி தவிர்த்த மற்ற 3 கட்சிகள் தமிழரசு கட்சியிடம் கோரிக்கை விடுத்திருந்தன. இந்த கோரிக்கை குறித்து சம்பந்தரின் கருத்துக்கள் என்ன என்று அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நாங்கள் பத்திரிகைகளை பற்றி வாசித்திருக்கின்றோம். அவர்கள் நேற்று தான் கூடியிருக்கின்றார்கள். எங்களுக்கு என்ன படித்து முடியுமா? ஒன்றும் வரவில்லை, வர வேண்டிய தேவையும் இல்லை. அவர்கள் அவர்களுடன் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்கின்றோம். அவர்கள் எதிர்மறுபடியும் சம்பந்தமாக எங்களுடன் பேச விரும்பினால் நாங்கள் நிச்சயமாக பேசுவோம். அதில் ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. மற்றது சென்ற வருடம் பங்குனி மாதம் ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டது ஒரு சர்வதேச விசாரணைக்கு. அந்த சர்வதேச விசாரணை நடைபெற்றிருக்கின்றது. அந்த அறிக்கை சில நாட்களில் வெளிவரும். நாங்கள் எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் சர்வதேச விசாரணையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தி வந்திருக்கின்றது. இந்த அந்த சர்வதேச விசாரணையுடைய அறிக்கை வெளிவரப்போகின்றது. அதற்கு பிறகு அமெரிக்கா ஒரு புதிய தீர்மானத்தை மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கலாம். அதுதான் தற்போதைய நிலைமை. அதுவரையும் சம்பந்தமா எந்தபடியும் சம்பந்தமாக நாங்கள் இவர்களுடன் பேசுத்தார். நன்றி.
நாளை நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரையும் அழைத்து ஒன்றாக இணைந்து நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு செயல்பாடு குறித்து பேசுவதற்கான முயற்சி எதுவும் நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா?
நாங்கள் நாளைக்கு கூடுறோம். அதுபடியும் சம்பந்தமா நாங்கள் நாளைக்கு அங்க பாராளுமன்ற உறுப்பினர் எல்லோரையும் நாங்கள் சந்தித்து நாங்கள் பேசுவோம். பல இன்றைக்கு தான் வந்திருக்கின்றார்கள் தங்களுடைய மாவட்டங்களிலிருந்து. நாங்கள் நாளைக்கு எல்லாரையும் சந்தித்து நாங்கள் பேசுவோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி வழங்க வேண்டும் அப்படின்னு JVP உட்பட பல்வேறு தரப்பினர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். உங்கள் தரப்பிலிருந்தும் அதற்கான கோரிக்கை குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு அரசு தரப்பிடமிருந்து ஏதாவது பதில் வந்திருக்கிறதா, அழைப்பு வந்திருக்கிறதா, ஏதாவது முன்னகர்வு இருக்கிறதா?
நாங்கள் சரியான நிலைமை எது என்பதை நாங்கள் கூறியிருக்கின்றோம். 2 பிரதான கட்சிகள், அதாவது முதலிடத்தில் வந்த கட்சியும் 2வது இடத்தில் வந்த கட்சியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கு அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். 2 கட்சிகளையும் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த அரசாங்கத்தில் பங்காளியராக அமைச்சர்களாக இருக்கப் போகின்றார்கள். அவ்விதமான சூழலில் அவர்கள் அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் அந்த கட்சியை சார்ந்த எவரும் உத்தியோகபூர்வமான எதிர்கட்சியாக இருக்க முடியாது. அந்த 2 கட்சிகளும் உத்தியோகபூர்வமான எதிர்கட்சியாக இருக்க முடியாது என்றால் இன்னும் ஒரு கட்சி உத்தியோகபூர்வமான எதிர்கட்சியாக இருக்க வேண்டும். அந்த கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இலங்கை தமிழரசு கட்சியின் பேரில் போட்டியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அடுத்தபடியாக கூடுதலான உறுப்பினர்கள் எங்களுக்கு தான் இருக்கின்றது. அனுபடியால் அந்த பதவி எங்களுக்கு வர வேண்டும். அதுதான் சம்பிரதாய முறை. அதைத்தான் நாங்கள் கூறியிருக்கின்றோம். அதை அந்த கருத்தை நாங்கள் மாத்திரமல்ல வேறு பலரும் கூறியிருக்கின்றார்கள். நாளைக்கு என்ன நடவடிக்கை என்பதை இருந்து பார்ப்போம்.
அரசு தரப்பிலிருந்து ஒன்றும் உங்கள்கிட்ட அதை பத்தி பேசலையா?
அதிபடையும் சம்பந்தமா நாங்கள் எவருடனும் பேச இல்லை. நமது கருத்தை நாங்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றோம். அதே விதமாக வேறு பல கட்சிகளும் வேறு பலரும் அதே கருத்தை கூறியிருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர். இலங்கையில் காணாமல் போனவர்களின் பிரச்சினை தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியாக உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வாழும் இலங்கையர்கள் மத்தியில் கவிதை போட்டி ஒன்றை நடத்த இருப்பதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்கிற மனித உரிமை அமைப்பு அறிவித்திருக்கிறது. இந்த கவிதை போட்டியின் நடுவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளவர்களில் ஒருவரான தற்போது கனடாவில் இருக்கும் இலங்கை கவிஞர் சேரன் அவர்களிடம் இந்த முயற்சி பற்றி கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கை மையப்படுத்தித்தான் இருக்கிறது. தமிழ் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் கவிதைகளை இலங்கையில் வாழ்பவர்களும் இலங்கைக்கு வழியாக புலம்பெயர்ந்து கடந்த 20 ஆண்டுகளாக புலம்பெயர்ந்து வாழ்கின்றவரும் இந்த கவிதைகளை இந்த போட்டிக்கு அனுப்பலாம். இதனுடைய அடிப்படையான நோக்கம் எவ்வளவு அதிகமானவர்கள் இலங்கையில் காணாமல் போய்விட்டார்கள், அதை பற்றி ஒருவருமே கவனம் எடுக்கிறார்கள் இல்லை, அவர்களுக்கான தீர்வு கிடைப்பதில்லை, அவர்கள் எங்கே என்று தேடுவதற்கு அல்லது அவர்களுக்கு என்ன நடந்ததை பிரித்துக் கொள்வதற்கு கூட அரசாங்கமோ அல்லது சர்வதேச சமூகமோ உரிய கவனத்தை தரவில்லை என்பதுதான் ஒரு ஒரு முக்கியமான சிக்கல். அதனை மையப்படுத்தித்தான் இந்த போட்டி அமைகிறது.
போர்க்காலம் தொடங்கி கடந்த பல ஆண்டுகளாக பேசப்படுகின்ற ஒரு பெரிய பிரச்சனை, அரசியல் பிரச்சனையாக பார்க்கப்படுகின்ற இந்த காணாமல் போனோர் தொடர்பான ஒரு பிரச்சனையை ஒரு கவிதை மூலமாக அல்லது ஒரு இலக்கிய படைப்பு மூலமாக வெளியே கொண்டு வர வேண்டும் என்கின்ற இந்த நோக்கம் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பினால் முன்வைக்கப்பட்டு வெளிவருகிறதா, அல்லது உங்களை போன்ற தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் இலக்கிய படைப்பாளிகள் மூலமாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதா?
அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அவர்களுடைய சிந்தனையில் கருவில் உருவான ஒரு திட்டம் தான். அங்கே பணிபுரிகின்ற பிரசன்ன நாயக்க போன்றவர்கள் இதை பற்றி ஆழமாக சிந்தித்திருக்கிறார்கள். இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சார்ந்தவர்களுக்கும் சரி, என்னை போன்றவர்களுக்கும் சரி, கவிதை ஒரு மாபெரும் புரட்சியை இரவிரவாக கொண்டு வந்துவிடும் என்று எந்த நம்பிக்கையும் கிடையாது. அந்த மாதிரியான மிகையான எதிர்பார்ப்புகள் எங்கள் ஒருவரிடமும் இல்லை. ஆனால் இலக்கியத்துக்கும் குறிப்பாக கவிதைக்கும், கவிதையை சார்ந்த இந்த படிமங்களுக்கும் இந்த கற்பனை வளத்துக்கும் சில சில மெல்லிய முக்கியமான விடயங்களை நோக்கி மனிதர்களுடைய மனங்களையும் கவனத்தையும் திருப்பக்கூடிய சில நுண்ணியமான அந்நிய ஆற்றல் உண்டு. அவற்றை நாங்கள் உரிய காலத்தில் உரிய முறையில் நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் சில பிரச்சனைகளை பற்றிய கவனத்தை நாங்கள் சர்வதேச அளவில் கொண்டு வர முடியும் என்பது ஒரு 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 சிறிய நம்பிக்கை. மிக அடர்த்தியாக இருள் இருக்கிற பொழுதும் ஒரு சிறிய விளக்கையாவது அல்லது சிறிய கைவிளக்கையாவது ஏற்றுவது ஒரு நல்ல விடயம் என்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சியை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள்.
அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் தங்களுடைய இயலாமையை, அதாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அல்லது அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நிலை தங்களால் முடியாமல் போய்விட்ட ஒரு சூழ்நிலையில் தங்களுடைய இயலாமையை வெளிக்காட்ட முடியாமல் ஒரு துயரத்தை பாடுவது, துயரம் பற்றி பேசுவது என்ற வட்டத்துக்குள்ள இந்த அமைப்புகளுடைய பணியை சுருக்கிக் கொள்வதாக விமர்சனம் எழலாம் அல்லவா?
ஒவ்வொரு மனித உரிமை நிறுவனத்துக்கும் அதனுடைய அவர்களுடைய திட்டம், பார்வை வீச்சு, அவர்களுடைய கருத்தியலை பொறுத்தவரையில் என்னென்ன செய்யலாம் என்பது என்று ஒரு வரையறையை வைத்திருக்கிறார்கள். அம்னஸ்டி இன்டர்நேஷனலை பொறுத்தவரையில் அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக இந்த ஆதாரங்களுடைய வெற்றி ஆவணப்படுத்துவது மட்டுமல்ல, சாதாரண மக்கள் மத்தியில் இந்த சிக்கலை கொண்டு போவதற்கான ஏராளமான இந்த போராட்டங்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த அரசாங்கங்களுக்கு தொடர்ச்சியாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வேலை எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எல்லைப்பாடு இருக்கிறது, அது ஒரு புறம் இருக்கு. உண்மையில் இத்தகைய பிரச்சனைகளை மிக தீவிரமாக கையாண்டு அவருக்கு தீர்வு கொண்டுவரக்கூடிய அவற்றை இன்னும் தீவிரமாக கொண்டு போகக்கூடிய பங்கு ஐக்கிய நாடுகள் அவை, பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் மிக பலம் பொருந்திய நாடுகள், அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய யூனியன் போன்ற அந்த நாடுகளிடம் தான் இருக்குங்க. நாங்கள் விரும்பியோ விரும்பாமலும் இந்த இந்த இன்டர்நேஷனல் சிஸ்டம், சர்வதேச அமைப்பு என்பது இந்த நேஷன் ஸ்டேட் நாடுகளை மையப்படுத்தி அவர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது. இந்த பின்னணியில் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற சிறிய நிறுவனங்கள் கவனத்தை கோருகின்ற மெல்லிய நடைமுறைகளை செய்வதையே நாங்கள் வரவேற்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டது அதுதான்.
கவிஞர் சேரனிடம் செவ்வி கண்டவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசத்திலிருந்து செல்லும் இரண்டு பெண் உறுப்பினர்களில் ஒருவரான சாந்தி ஸ்ரீகந்தராசாவிடம் அவரது அரசியல் பிரவேசம் குறித்தும் நாடாளுமன்ற செயற்பாடுகள் குறித்தும் பேசினார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் நடந்து முடிந்துள்ள பொதுத் தேர்தலை அடுத்து நாளை முதன்முறையாக புதிய நாடாளுமன்றம் கூட இருக்கின்றது. இந்த நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ள 225 உறுப்பினர்களில் 13 பேர் மாத்திரமே பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலில் 30 வீதமான இடத்தை பெண்களுக்கு ஒதுக்க வேண்டும் என விடுக்கப்பட்டிருந்த கோரிக்கை அரசியல் கட்சிகளினால் சரியான முறையில் நிறைவேற்றப்படவில்லை. இதன் காரணமாகவே பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ள 13 பெண்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு அதிகாரியாக பணியாற்றிய திருமதி சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா அவர்கள் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட 11,080 விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தார். இவர் 313 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தார். ஆயினும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்திருந்த 2 தேசிய பட்டியல் உறுப்பினர்களில் ஒருவராக இவரை கட்சியின் தலைமைப்பிடம் நியமித்ததை அடுத்து இவர் நாடாளுமன்றத்தில் உட்பிரவேசிக்கின்றார். யுத்த காலத்தில் அரசு பணியில் இருந்த போது ஷெல் வீச்சு காரணமாக படுகாயமடைந்து ஒரு காலை இழந்த இவர் ஒரு மாற்றுத்திறனாளி என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன காரணத்திற்காக நீங்கள் அரசியலுக்கு வந்தீர்கள் என்று சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த சமூகம் போற போக்குத்தான் என்னை இந்த அரசியலில் நுழைய வைத்தது. அதாவது தங்களுடைய கலை, கலாச்சாரம், மொழியங்கள், பண்பாடுகள் அனைத்தையும் ஒரு மலம் கடிக்கின்ற வகையிலே பல கட்டமிட்ட சதிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததை நான் அவதானித்தேன் என்னுடைய அரச சேவை காலத்தில். இவற்றை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத ஒரு அதிகாரியாகத்தான் இருந்தான். அந்த வகையிலே இந்த சமூகத்துக்கு ஒரு பரிகாரம் தேடுகின்ற வகையில் ஒரு மனிதநேய பணிக்காகத்தான் நான் இந்த அரசியலில் உட்பிரவேசித்து இருக்கின்றேன்.
போர்னால் பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசத்து மக்களுக்கு நீங்கள் சொன்ன அந்த சமூக பண்பாடு விழுமியங்களை விட வேற எந்த வகையிலாவது சேவை செய்ய வேணும் என்று நினைச்சிருக்கிறீங்களா?
இந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட மாற்று வலு உள்ளோர்களை விசேடமாக கவனிப்பது என்னுடைய ஒரு முக்கிய இலக்காக இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், நானும் இந்த யுத்தத்தின் போல இறுதி யுத்த இடம்பெயர்வின் பொழுது செல் வீச்சினால் எனது இடது காலை இழந்திருக்கின்றேன். அந்த வகையில இந்த மக்களின் உடல் வலி உள வலியையும் நான் சுமந்து கொண்டிருப்பவள் என்ற வகையில் இந்த மாற்று வலி உள்ளோருக்கு ஆனா அடிப்படை தேவைகள் கூட இந்த 5 வருடம் பூர்த்தி செய்த காலத்திலே நிறைவேற்றப்படாததை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். அந்த வகையிலே நான் அரசு சேவையில் இருக்கும் பொழுதே ஒளிரும் வாழ்வு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மாற்று வலி உள்ளோர்களை ஒன்று கூட்டி 3 வருடமாக இயங்கி வருகின்றோம். இவ்வாறான ஒரு அமைப்பை இந்த வன்னி பிரதேசம் பூராவும் உருவாக்குவதும் என்னுடைய இலக்குகளில் ஒன்றாக இருக்கின்றது. அதனிலும் மேலாக பெண்கள், யுத்த விதவைகள், இவர்களுக்குரிய ஒரு நிலைமையான வருமானத்தை பெறுகின்ற எந்த ஒரு வழியும் இதுவரை கிடைக்கவில்லை. உட்கட்டுமான வசதிகள் விருத்தி செய்யப்படுகின்றதே தவிர பாதிக்கப்பட்ட மக்கள் ஏமாற்றப்படுகின்ற ஒரு நிலையை நான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
இங்க வாக்களித்த மக்கள்ல வந்து 60% பேர் நிச்சயமாக பெண்களாக இருந்திருப்பார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெண்கள் கூடுதலாக வாக்களித்திருக்க வேண்டும் அல்லவா?
இந்த 11,080 விருப்பு வாக்குகளை நான் எடுத்துக்கொண்டதை ஒரு பெரும் வெற்றியாகத்தான் எனது ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் 1 மாத காலம்தான் நான் அரசியலில் உட்பிரவேசித்திருக்கின்றேன். அதனிலும் குறிப்பாக கூற வேண்டியது என்னவென்றால், இந்த பிரச்சார நேரத்திலே கூலிக்கு ஒருவரை அமர்த்தாமல் ஒரு மது போதை அல்லது ஒரு புகைத்தல் போதை போன்ற எந்த விதமான உதவிகள் வழங்காமல் ஒரு அர்ப்பணிப்புடன் இந்த எனது ஆதரவாளர்கள் இந்த விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். இதிலும் இன்னொரு விடயத்தை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முல்லைத்தீவு மாவட்டம் கட்சி சார்ந்த தலைமை பீடங்கள், ஏனைய வேட்பாளர்களது கழுத்தரப்புகள், குத்துவட்டுகளின் மத்தியில் இந்த 11,080 வாக்குகளை நான் பெற்றிருக்கின்றேன் என்றால் இது ஒரு பெரும் வெற்றியாகத்தான் கருத வேண்டி இருக்கின்றது
என்றார் சாந்தி ஸ்ரீ ஸ்கந்தராசா அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். விடுதலை புலிகள் முன்னாள் பொறுப்பாளர்களில் ஒருவரான கேபி என்கிற குமரன் பத்மநாபன் தொடர்பில் எந்த விதமான குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களும் கிடைக்கவில்லை என்று இலங்கையின் சட்டமா அதிபர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் KS உதயகுமார்.
இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தலைவர் குமரன் பத்மநாதனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு தேவையான எந்தவிதமான ஆதாரங்களும் கிடைக்கவில்லை என்று சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். குமரன் பத்மநாதனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோரி மக்கள் விடுதலை முன்னணி கடந்த ஜனவரி மாதம் மனு ஒன்றை தாக்கல் செய்தது. அந்த மனுவில் குமரன் பத்மநாதனுக்கு எதிராக 190-க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவித்தார். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் குமரன் பத்மநாதனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சுமத்தக்கூடிய ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் இது சம்பந்தமாக மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு கால அவகாசம் பெற்று தருமாறு வேண்டுகோள் விடுத்தார். இதன்படி வழக்கு விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் 28 வரை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் குமரன் பத்மநாதனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சுமத்த முடியுமா என்பது தொடர்பான அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவிடப்பட்டது. சட்டமா அதிபரின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார் மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுனில் வட்டகல.
பஸ் போம்ப
குமரன் பத்மநாதன் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவராக செயற்பட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய அழிவுகளை மேற்கொண்டுள்ள உள்ளதாக அண்மை காலத்தில் இலங்கை அரசாங்கம் தெரிவித்து வந்தது. இந்திய பிரதமர் ரஜீவ் காந்தியின் கொலை சம்பந்தமாகவும் குமரன் பத்மநாதனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான ஒரு நபருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என்று சட்டமா அதிபர் தெரிவிக்கும் கருத்துக்கள் வேடிக்கையாக இருப்பதாக தெரிவித்தார் வழக்கறிஞர் சுனில் வட்டகல. சட்டமா அதிபரின் செயற்பாடுகள் குறித்து அவதானித்துக் கொண்டு இருப்பதாக தெரிவித்த வழக்கறிஞர் சுனில் வட்டகல, இந்த விடயம் தொடர்பாக புதிய நாடாளுமன்றம் கூடிய பின்னர் அரசாங்கம் மீது அழுத்தங்களை கொடுப்பதற்கு மக்கள் விடுதலை முன்னணி தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
செய்தி அரங்கத்தில் அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவில் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டுமென்று நீதிபதி ஏ பி ஷா தலைமையிலான தேசிய சட்ட ஆணையம் இன்று திங்கட்கிழமை மத்திய அரசிடம் அளித்திருக்கும் அறிக்கையில் பரிந்துரை செய்திருக்கிறது. எனினும் அந்த ஆணையத்தில் உறுப்பினர்களாக இருந்த மூவர் இந்த அறிக்கையில் கையெழுத்திடவில்லை. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இந்தியாவில் தீவிரவாதம் மற்றும் தேசத்துக்கு எதிராக போர் புரிந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு குற்றவாளிகள் என்று கண்டறியப்பட்டவர்களை தவிர வேறு யாருக்கும் மரண தண்டனை வழங்கப்படுவது முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று தேசிய சட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. தமது இந்த பரிந்துரைகள் சமூகத்தில் அறிவுபூர்வமான கொள்கை ரீதியிலான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று தாங்கள் நம்புவதாக அந்த அறிக்கை கூறுகிறது. அதன் மூலம் ஆரோக்கியமானதொரு விவாதம் தோன்றும் எனவும் அது மரண தண்டனையை முற்றாக ஒழிக்கும் இலக்கை நோக்கிய பாதையை அமைக்கும் என்று தாங்கள் கருதுவதாகவும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. அவ்வகையில் இந்தியாவில் மரண தண்டனையை முற்றாக ஒழிப்பதற்கான முன்னெடுப்பு விரைவாகவும் மாற்ற முடியாததாகவும் இருக்கும் என தாங்கள் ஆழமாக நம்புவதாகவும் சட்ட ஆணையத்தின் அறிக்கையின் நிறைவு பகுதி கூறுகிறது. குற்றச்செயல்கள் என்று வரும்பொழுது தீவிரவாதம் தொடர்பான குற்றங்களை தனிமைப்படுத்தி பார்ப்பதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான காரணங்கள் ஏதும் இல்லை எனவும் சட்ட ஆணையத்தின் பரிந்துரை தெரிவிக்கிறது. ஆனால் தீவிரவாதம் மற்றும் தேசத்திற்கு எதிராக போர் தொடுத்தல் போன்ற செயல்பாடுகளில் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை அளிக்கப்படாதது நாட்டின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் எனும் ஐயங்கள் அடிக்கடி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் எழுப்பப்படுகின்றன என்றும் அந்த ஆணையம் சுட்டிக்காட்டுகிறது. கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படுவதன் மூலம் சமூகத்தில் குற்றச்செயல்களை தவிர்க்க முடியும் என்றால் ஆயுள் தண்டனை அளிக்கும் பலனை விட மரண தண்டனை எவ்வகையிலும் கூடுதல் பலனை அளித்து விடாது எனவும் சட்ட ஆணையம் தனது பரிந்துரையில் முதன்மைப்படுத்தியுள்ளது. சட்ட ரீதியில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு நீதி வழங்கப்படும் வேளையில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் எனும் நடைமுறைக்கு இடம் இருக்க முடியாது எனவும் அந்த ஆணையத்தின் அறிக்கை வலியுறுத்தியுள்ளது. தண்டனை மூலமாக திருந்துதல் என்று இந்திய அரசியல் சாசனத்தில் கூறப்பட்டுள்ள இலக்கை அடைவதில் மரண தண்டனை எந்த வகையிலும் உதவவில்லை என்றும் அந்த அணுகுமுறை தோல்வியையே தழுவியுள்ளது என நீதிபதி ஷா தலைமையிலான அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய தேசிய சட்ட ஆணையத்தின் இந்த அறிக்கை பரிந்துரை ரீதியிலானது மட்டுமே, அதை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனும் கட்டுப்பாடு ஏதும் இல்லை.
செய்தியை தந்தவர் சிவராமகிருஷ்ணன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
உலக தடகள போட்டிகளில் முதல் முறையாக கென்யா பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது. பீஜிங் போட்டிகளில் கென்யா 7 தங்கம் உட்பட மொத்தமாக 16 பதக்கங்களை வென்றுள்ளது. இரண்டாவது இடம் ஜமைக்காவுக்கு கிடைத்தது. இந்த இரு நாடுகளும் நடைபெற்று முடிந்த உலக தடகள போட்டியில் ஆளுமை செலுத்தியது குறித்து இந்தியாவின் முன்னாள் நெடுந்தூர ஓட்ட வீரர் கே சங்கர் அவர்களிடம் பேசினேன்.
கென்யன்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஸ்போர்ட்ஸுக்காக முன்னுரிமை கொடுக்குறாங்க. முன்னுரிமை கொடுக்கறதுனால தான் அங்க இருக்கிற அத்லீட்ஸ் எடுத்து செலக்ட் பண்ணி அங்கே ட்ரெயின் பண்ணி உலகத்துல வந்து முதலிடமா வைக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அந்த ஸ்போர்ட்ஸ்னால எங்களுடைய நாட்டோட பெருமை சேர்க்கணும். அவங்க காரணத்தை காட்டி அவங்க வலை உயர்த்திட்டு இருக்கிறாங்க.
அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற பதக்கங்கள் வந்து பெரும்பாலும் தூர ஓட்டங்கள், லாங் டிஸ்டன்ஸ்ல தானே கிடைச்சிருக்குது. மத்த ஈவெண்ட்ல அவங்களால பெருசா ஆளுமை செலுத்த முடியலையே.
எப்பவுமே கண்ணியன் நெத்தத்துல இருந்து லாங் டிஸ்டன்ஸ் தான் பெறுவாங்க, லாங் டிஸ்டன்ஸ் பெல்ட் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்ப அப்படி நாலு அடியில மாறி போய் இப்ப பாத்தீங்கன்னா ஜாவலின் த்ரோலையும் இப்ப மெடல் அடிச்சிருக்காங்க இல்லைங்களா. அதே போல 800 கூட மெடல் அடிச்சிருக்காங்க. இப்ப வர வர எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. த்ரோ அவுட் ஈவெண்ட்ல வந்து அவங்க வந்து 100ல இருந்து லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லாமே அவங்க பண்ணணும்.
இனி வரக்கூடிய காலங்களில் வந்து கென்யா நாட்டு விளையாட்டு வீரர்கள் அமெரிக்கா, ஜமைக்கா, ரஷ்யா, பிரிட்டன் போன்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு கடுமையான சவாலை கொடுப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா?
கண்டிப்பா சார், அடுத்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல அவங்க தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிகம். ஒரு காலத்துல வந்து எல்லாமே யூரோப்பியன்ஸ் தான் இருந்தாங்க. இப்ப அப்படி இல்ல, அமெரிக்கன் ஏதாவது பிளாக் பீப்பிள்ஸ் இவங்க வந்து இந்த கென்யன்ஸ், எத்தியோப்பியா ஆகிய கண்ட்ரி நீக்கிக்கிட்டு அது இல்லாம எந்த கண்ட்ரி அது இல்லாம எப்பவும் காம்படிஷனா இருக்க வாய்ப்பு இல்ல. அவங்க இதுல வந்து பெரும் புள்ளியா பெரும் காம்படிட்டரா இருந்து அவங்க நாளடியில வெற்றி பெறுவாங்க. ஏன்னா அவங்க இல்லாம எந்த காம்படிஷன் நடக்காது.
இப்ப குறுந்தூர ஓட்டத்தை எடுத்துக்குவோம், 100, 200, 400 அந்த மாதிரி ஓட்டங்கள்ல ஜமைக்கா வந்து பெரிய ஆளுமை செலுத்திருக்காங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க?
முதல்ல எல்லாம் வந்து மற்ற கண்ட்ரிகளை தான் ஷார்ட் ஸ்பிரிண்ட் எல்லாம் பண்றதா இருந்தாங்க. முன்னெல்லாம் வந்து அமெரிக்க நாட்டோட தான் ஷார்ட் ஸ்பிரிண்ட்ல ஆதிக்கம் இருந்தது. இப்ப அப்படியெல்லாம் மாறி போய் ஜமேக்கா வந்து எல்லா ஈவெண்ட்லயும் வந்து 100, 200 இருந்து ஸ்பிரிண்ட்ல மிடில் டிஸ்டன்ஸ்ல இருந்து எல்லாருமே இப்ப வந்து மெடல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஜமேக்கா வந்து உலக நாடுகள்ல போட்டி போடக்கூடிய தயார அளவுக்கு அந்த அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அமெரிக்கா, பிரிட்டிஷ், ரஷ்ய கண்ட்ரிகளுக்கு உண்டான சவாலை அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சவால் விடுறாங்க, வரக்கூடிய காம்படிஷன்ல நாங்களும் முன் வகிப்போம், நாங்களும் எல்லா இவன் ஸ்பிரிண்ட்ல இருந்து லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நாங்களும் மெடல் அடிப்போம். ஒரு நம்பிக்கையில போராடிட்டு இருக்காங்க, ஒரு பயிற்சி பெற்று இருக்காங்க.
ஆனா ஜமைக்கால வந்து தடகள விளையாட்டுகள் அத்லெட்டிக்ஸ் வந்து இவ்வளவு பிரபலம் ஆயிறதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்?
இந்தியால கிரிக்கெட் எந்த அளவுக்கு ஆதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்டா வராங்களோ அதே மாதிரி இப்போல ஜமைக்கால இளைஞர்கள் வந்து அத்லெட்டிக்ஸ் பக்கம் திரும்பி இருக்காங்க. அத்லெட்டிக்ஸ் பண்ணணும், இண்டிவிஜுவல் ஈவெண்ட் பண்ணணும், நாட்டுக்காக ஒர்க் பண்ணணும், இண்டிவிஜுவல் பண்ணணும்ன்றதுனால எல்லா இளைஞர்களும் அத்லெட்டிக்ஸ் பக்கம் வந்து பயிற்சி பெற்று அதுல வந்து வெற்றி பெறதுக்காக அவங்களோட எண்ணம் ஊடுருவி இருக்குது. அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. குறிக்கோளோட அவங்க பங்கு பெறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து ஜமக்க வந்து முன்னிலையில் இருக்கு. ஒரே காரணம், 2008 இருந்து இதுவரைக்கும் வந்து தொடர்ந்தையாக உசன் போல்ட் மெடல் அடிச்சு வந்துருக்கிறாரு வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ல. இப்ப அவர் ஒரு முன்னுரிமையா இருக்கிறார் அந்த நாட்டுக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா இளைஞர்களும் அவர் ரோல் மாடலை வச்சு எல்லாருமே வந்து நாங்களும் வந்து மெடல் வாங்கணும், நாங்களும் வந்து எங்களுடைய கண்ட்ரிக்கு மெடல் வாங்கி தரணும், நாங்களும் எங்களுடைய நாட்டோட பேரை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி எல்லாருமே வந்து இளைஞர்கள் அங்கு அத்லெட்ஸை சூஸ் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டு இருக்காங்க, நல்லா ட்ரைனிங் பண்ணுறாங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜமேக்கா, எத்தியோப்பியன், கென்யன் போன்ற கண்ட்ரிகளில் வந்து ஏகப்பட்ட அத்லெட்ஸ் வர போறாங்க. அவங்களோட ஆதிக்கத்தான் உலகத்தில் இருக்கும்.
இந்தியாவின் முன்னாள் நெடுந்தூர ஓட்ட வீரரும் கென்யாவில் பயிற்சி பெற்று ஆசிய அளவில் குறிப்பிடத்தகுந்த ஆளுமை செலுத்தியவருமான கே சங்கர், இந்த உலக போட்டியில் 3 தங்கப்பதக்கங்களை உசைன் போல்ட் வென்றிருந்தாலும் அவர் இந்த போட்டிக்கு வருவதற்கு முன்னர் இந்த ஆண்டு 2 மட்டுமே 100 போட்டியில் ஓடியிருந்தார். 200 போட்டியை பொறுத்தவரை 1 மட்டுமே ஓடியிருந்தார். ஆனாலும் 2 போட்டியிலும் அவரே வெற்றி பெற்று தனது உலக பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டார். அவருடன் கடுமையாக மோதி 2 பதக்கங்களை வென்ற அமெரிக்காவின் ஜஸ்டின் கேட்லினோ 100 ஓட்டத்தில் 26 தோற்கடிக்கப்படாமல் போட்டிக்கு முன்னர் உலகின் முதல் நிலை வீரராக இருந்தார். அதே போல பிரிட்டனும் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு வெற்றி பெற்றது. 22 முன்னர் ஸ்டுட்கார்ட் நகரில் நடைபெற்ற போட்டியில் அதிகபட்சமாக 7 தங்கத்தை வென்றிருந்த பிரிட்டன் அதற்கு அடுத்து இப்பொழுதுதான் கூடுதல் பதக்கங்களை வென்றுள்ளது. இம்முறை அந்த அணிக்கு 4 தங்கப்பதக்கங்கள் கிடைத்தன. கடந்த முறை மாஸ்கோவில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் 7 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்று முதலிடத்தில் இருந்த ரஷ்யா இம்முறை 9 இடத்திற்கு தள்ளப்பட்டது. அந்த அணிக்கு 2 தங்கப்பதக்கம் மட்டுமே கிடைத்தது. அணியின் மகளிர் 1 பதக்கம் கூட வெல்லவில்லை.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
ஆஸ்திரியா, வேன்களிலும் லொரிகளிலும் குடியேறிகள் யாராவது மறைந்து பயணிக்கிறார்களா என்பதை கண்டுபிடிப்பதற்காக அதன் கிழக்கு எல்லைக் கடவைகளில் சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவில் அமைந்துள்ள நாடாளுமன்ற கட்டடத்திற்கு வெளியே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் ஏற்பட்ட மோதலில் காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு 100 காயமடைந்துள்ளனர். சிரியாவின் பழமையான பல்மைரா நகரில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்ட பழங்காலத்து கோயிலொன்றை இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் ஆயுததாரிகள் வெடிவைத்து தகர்த்த முயன்றுள்ளதாக கூறப்படுகிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.